மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும்.
வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமகே.
அதிகாரம் 1 இறை வசனங்கள் 46 முதல் 56 வரை. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறுவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்தி போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையிலிருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதேயருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே நாம் மரியாவின் பாடலை வாசிக்க கேட்கிறோம். இந்த மரியாவின் பாடல் சாமுவேல் நூலில் உள்ள அன்னாவின் பாடலுடைய ஒரு தழுவலாக இருக்கலாம் என்பதுதான் பல்வேறு இறையலாளர்கள் விவிலி அறிஞர்களுடைய கருத்துக்காக இருக்கிறது. நமக்கு இன்று பல்வேறு நேரங்களிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது துக்கமாக இருந்தாலும் சரி, நாம் பல்வேறு நேரங்களில் கடவுளை போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்று மரியாவின் பாடலில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பாடலை சாமுவேல் முதல் நூலிலே அன்னாவின் பாடலோடு ஒத்திருப்பதாக பல்வேறு விவிலிய அறிஞர்கள் நமக்கு கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்னாவை பற்றிய சில கருத்துக்களை இன்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அண்ணா ஒரு வித்தியாசமான பெண்மணியாக இருக்கிறார். இவர் சாமுவேலின் தாயார். ஒரு வித்தியாசமான பெண்மணியாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 சாமுவேல் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 7 நாம் வாசிக்கிறோம். ஆண்டுதோறும் அவர்கள் ஆண்டவரின் இல்லம் நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இல்லம் நோக்கி செல்கிற போது அண்ணாவினுடைய சக்காலத்தியாக இருக்கக்கூடிய நபர் அண்ணாவை பல்வேறு விதங்களில் துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறார். இதனால் அண்ணா உண்ணாமல் உறங்காமல் பல்வேறு நேரங்களிலே துக்கத்தில் ஆளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். காரணம், அண்ணாவிற்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. பிள்ளை இல்லாததால் அவரை பல்வேறு விதமான மக்கள் குறை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பலர் அவரை துன்பப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். என் குடும்பத்தில் உள்ள நபர்களே அவரை துன்பப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கண்ணீரோடு முறையிடுவதற்காக ஆண்டுதோறும் வரக்கூடிய அந்த விழாவிலே இவர்கள் அந்த ஆண்டவரின் இல்லத்திற்கு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கண்ணீரோடு இவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எலியா இதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஏலி இவரை பார்த்து, நீ ஏன் குடிகாரியாய் இருக்கிறாய், ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நீ குடிப்பதை நிறுத்து என்று சொல்லி அண்ணாவிற்கு பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஏலி. இந்த ஏழு இடத்திலே அண்ணா மீண்டும் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நான் குடிக்கவில்லை, நான் உள்ளம் நொந்த மகளாக ஆண்டவர் முன் புலம்பிக் கொண்டிருக்கிறேன், நான் எந்தவிதமான மதுவோ திராட்சை ரசமோ அருந்தவில்லை, ஆண்டவர் திருமுன் என்னுடைய உள்ளத்தில் உள்ள எல்லாவிதமான துன்பங்களையெல்லாம் கொட்டி தீர்க்கக்கூடியவளாக இருக்கிறேன் என்று சொல்லி ஏழு இடத்திலே இந்த அண்ணா சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அண்ணா அதற்கு மறுமொழியாக ஒரே பதிலை தான் சொல்கிறார், மன தைரியத்துடன் செல் என்று சொல்கிறார். இந்த ஏழியினுடைய நம்பிக்கையை அண்ணா பெறக்கூடியவராக இருக்கிறார். அண்ணா மீண்டும் ஒன்று சாமுவேல் 1:18 நாம் வாசிக்கின்றோம், உம் அடியால் உம் கண் முன்னே அருள் பெற்றவளாக செல்கிறாள் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு செல்லக்கூடியவளாக இருக்கிறார். அண்ணாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை, ஏலி சொன்ன வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி கூறக்கூடியவராக அண்ணா செல்லக்கூடியவளாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நற்செய்தியிலும் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கன்னிமரியாளும் ஆண்டவர் வானத்தூதர் இவருக்கு காட்சி தோன்றி, வானத்தூதர் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று சொன்ன பிறகு கன்னிமரியாள் எலிசபெத்தை சந்திக்க செல்கிறார். எலிசபெத்தை சந்திக்க செல்கிற போது எலிசபெத்திடத்திலே மரியா பாடலாக கடவுளை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மரியாவின் பாடலை முதல் கிறிஸ்தவர்களுடைய சமூக பாடலாக பல்வேறு விதமான விவிலிய அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை தான் பல்வேறு நேரங்களிலே இந்த முதல் கிறிஸ்தவர்கள் கன்னிமரியாளுடைய பாடலை இறைவனை புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த பாடலை 3 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதி கடவுளுடைய முன்னேற்பாடு. கடவுளுடைய முன்னேற்பாடை குறித்து மரியா புகழ்ந்து பாடக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது பகுதியிலே கடவுளுடைய வல்லமையை சக்தியை பற்றி கன்னிமரியாள் புகழ்ந்து பாடக்கூடியவராக இருக்கின்றார். மூன்றாவது பகுதியிலே கடவுளுடைய வாக்குறுதி, கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியதை நினைத்து கன்னிமரியாள் புகழ்ந்து பாடக்கூடியவராக இருக்கின்றார். இந்த 3 பகுதிகளாக தான் இந்த மரியாளுடைய பாடலை விவிலிய அறிஞர்கள் பிரித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முதல் பகுதியிலே கடவுளுடைய முன் ஏற்பாட்டை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 46-50 வரை நாம் வாசிக்கின்றோம். மரியா, ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, ஆண்டவரே எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, யாரை, என் மீட்பராம் கடவுளை. என் மீட்பராம் கடவுள் எனக்கு பல்வேறு விதமான அருள் அடையாளங்களை செய்திருக்கிறார். அதனால் என்னுடைய மனம் பேறு வகை கொள்கிறது, மகிழ்ச்சி அல்ல பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் தாழ் நிலையிலிருந்த என்னை, அடிமை நிலையிலிருந்த என்னை இறைவன் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கின்றார். என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இறைவனை பெற்றெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் முன்னேற்பாடு செய்து எனக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாக இறைவன் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை இறைவன் உயர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி கடவுளுடைய முன் ஏற்பாட்டை இந்த முதல் பகுதியிலே நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் மீட்பளிக்கக்கூடியவராக, கடவுளை தாழ்நிலையில் இருந்த கன்னிமரியாளை இறைவன் உயர்த்தக்கூடியவராக, கடவுளின் பிள்ளையாக கன்னிமரியாளை இறைவன் முன்குறித்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த முதல் பகுதியிலே நமக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது பகுதியிலே கடவுளின் வல்லமை சக்தியை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:51 53 வாசிக்கின்றோம். கடவுளுடைய வல்லமை எப்படியெல்லாம் கன்னிமரியாள் வழியாக செயல்பட்டது, இந்த சமூகத்திலே செயல்படுகிறது என்பதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியவரை அறிய நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார் என்று சொல்லி இறைவனுடைய வல்லமையை எடுத்துக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். மெசியா மூலம் இந்த வல்லமையான செயல்கள் எல்லாம் இந்த உலகத்திலே செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் பவுலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 1:26 வசனங்கள் 26-29 வரை நாம் வாசிக்கின்ற போது அவர் சொல்கிறார், சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். இறைவன் நம்முடைய அழைப்பை எந்த விதத்தில் அழைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனித கணிப்பினபடி அல்ல. உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? நீங்கள் பல பேர் ஞானிகளாக இருக்கலாம். வலியோர் எத்தனை பேர் வலியோராக இருக்கலாம். உயர் குடிமக்கள் எத்தனை பேர்? உயர் குடிமக்களாக நாம் எத்தனை பேர் இருக்கலாம். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். மனிதர்கள் எதை உயர்ந்ததாக கருதுகிறார்களோ அதை தடுத்து இறைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மடமையாக மக்கள் கருதினாலும் இறைவன் அவர்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அவ்வாறு வறியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். வலுவானவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான விஷயங்களை இறைவன் தடுத்து வலுவற்றவர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்மையாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்து கொண்டார். இந்த உலகம் தாழ்மையானது அல்லது இழிவானது என்று எதை ஒதுக்கியதோ அதை இறைவன் தேர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி தூய பவுல் அழகாக எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி கடவுள் இப்படி செய்தார். இன்று பல நேரங்களிலே நாம் பல்வேறு நேரங்களிலே நம்மை பாராட்டி நாம் செய்த சிறு செயல்களை பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறார், எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி கடவுள் இவ்வாறு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் சிறிய காரியங்களை செய்தால் அதை பெரியவற்றையாக நாம் மிகைப்படுத்தி சொல்லக்கூடியவர்களாக விளம்பரப்படுத்தக்கூடியவர்களாக விளம்பர உலகிலே நாம் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறார், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கடவுளை பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை தான் கன்னிமரியால் 2 பகுதியிலே இந்த பாடலிலே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய வல்லமையை இறைவனுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். கடவுளின் மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் கடவுள் கொடுத்திருக்கின்ற அந்த வைத்திருக்கின்ற சொத்தை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் நீதிக்கான ஒரு தேடலை நாம் தேடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? நாம் கருணை காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை எல்லாம் தான் இந்த 2 பகுதியிலே கன்னிமரியால் நமக்கு இறைவனுடைய வல்லமையை சக்தியை சுட்டி காட்டி நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். 3 பகுதியிலே கடவுளுடைய வாக்குறுதியை பாராட்டி அவர் புகழக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:2 54-55 அழகாக சொல்லப்படுகின்றது, மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபரகாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். கன்னிமரியால் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்றால் கன்னிமரியால் கடவுளுடைய வரலாற்று நிகழ்வுகளை நன்றாக புரிந்திருக்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். காரணம், ஆபரகாம் தம் வழி மரபினரை எல்லாம் இரக்கத்தோடு இறைவன் நினைவில் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் கண்டிப்பாக விவிலியங்களை நன்றாக தெரிந்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அவளுடைய தோரா என்று சொல்லக்கூடிய அவளுடைய நூல்களை எல்லாம் அவர் நன்றாக படித்திருக்க வேண்டும். அதனால் தான் இவரால் சொல்ல முடிகிறது, என்ன விதமான வாக்குறுதி ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்டது? தொடக்க நூல் அதிகாரம் 12:3 வாசிக்கின்றோம், ஆபரகாம் கடவுள் ஆபரகாமை நோக்கி சொல்கிறார், உனக்கு நான் ஆசி கூறக்கூடியவனாக இருக்கிறேன், நான் உனக்கு ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகில் மக்கள் இனங்களை அனைத்திற்கும் ஆசி வழங்கக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். அதைதான் தொடர்ந்து தொடக்க நிலையில் 22:18 நாம் வாசிக்கின்றோம், கடவுள் ஆபரகாமை நோக்கி மீண்டும் சொல்கிறார், நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழி மரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறிக்கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஆம், அந்த ஆபரகாமுக்கு இறைவன் உரைத்தபடியே வழி மரபினருக்கு என்றென்றும் இறைவன் இரக்கத்தை நினைவில் கொண்டு அவர்களுக்கு ஆசியை வழங்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதைதான் மத்தேயு அதிகாரம் 1:1 நாம் வாசிக்கின்றோம், தாவீதின் மகனும் ஆபரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையல் பட்டியல். ஆபரகாமின் வழி மரபில் வந்தவர் இயேசு என்பதை கன்னிமரியாளுடைய பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமின் அவர் வழிமரபினருக்கும் இறைவன் என்றும் இரக்கத்தை காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 15 வரை நாம் வாசிக்கின்ற போது அதிலே பல்வேறு விதமான பட்டியல் தரப்படுகிறது. கடவுளுடைய வழி மரபு நமக்கு சுட்டி காட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை அந்த வழி மரபினருக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். தாவீதாக இருந்தாலும் சரி, ரூத்தாக இருந்தாலும் சரி, அது கனிமரியாளாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான இரக்கங்களை கடவுள் அந்த வழி மரபுக்கு தோன்றக்கூடிய வழி மரபுக்கு சொல்லக்கூடியவராக காட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த வாக்குறுதிகளை ஆபிரகாம் வழியாக கடவுள் அந்த வாக்குறுதிகளை நிறைவு பெற செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு இறைவன் துணையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி கன்னிமரியாள் தன்னுடைய பாடலை முடிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இறைவனுடைய அந்த கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியை கன்னிமரியாள் வழியாக இயேசு வழியாக அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி கடவுளின் வாக்குறுதிகளை போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவராக இந்த கன்னிமரியாள் நமக்கு இந்த பாடலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கின்றார். இன்று நாம் பார்த்த இந்த 2 நிகழ்வுகளும் அண்ணா மற்றும் கன்னிமரியாள், இந்த 2 பாடல்கள் வழியாக 2 நபர்கள் வழியாக நாம் எதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம்? கன்னிமரியாளுடைய பாடல் நமக்கு எதை கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது? கடவுளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுக்கு நாம் எப்படி நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த அண்ணாவும் கன்னிமரியாலும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளிடத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்பதை தான் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அண்ணாவுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்படி? யார் என்ன சொன்னாலும் இறைவன் பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம், இறைவன் சந்நிதியில் நாம் இருக்கிறோம், இறைவன் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிற போது யார் எதை சொன்னாலும் நாம் கவலைப்படாமல் இறைவனுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக வாழ்வோம் என்பதை தான் இந்த அண்ணாவும் கன்னிமரியாலும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், அண்ணாவுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை. அவரை குடும்பத்தில் உள்ள நபர்களே அவரை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல்வேறு விதமான இகழ்ச்சி, பல்வேறு விதமான துன்பங்கள். கன்னிமரியாளுக்கு வானதூதர் வழியாக ஒரு குழந்தை பிறக்கப்படுகிறது, ஒரு குழந்தை கிடைக்கின்றது. கருவுற்றிருக்கிறார், கன்னியான ஒரு பெண்மணி கருவுற்றிருக்கிறாள் என்றால் அந்த சமூகத்திலே பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்திருக்க வேண்டும், பல்வேறு விதமான குறைகளை மக்கள் சொல்லியிருக்க வேண்டும், பல்வேறு விதமான இயல்ச்சியான வார்த்தைகளை கன்னிமரியால் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் யார் எதை சொன்னாலும் அவர்கள் கவலைப்படவில்லை. காரணம், கடவுள் மத்தியிலே நாங்கள் இருக்கிறோம், கடவுளுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற ஒரு உணர்வு இருந்தது. அதனால்தான் அண்ணா 1 சாமுவேல் அதிகாரம் 1:18 நாம் வாசிக்கிறோம், உம் அடியால் உன் கண் முன்னே அருள் பெறக்கூடியவளாக இருக்கிறார் என்று சொல்கிறார். கன்னிமரியால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3:46 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே எனது உள்ளம் உம்மை போற்றி புகழுகிறது, உம்மை பெருமைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இவர்கள் கடவுளின் பிரசன்னத்தை முழுமையாக உணரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி உணர்ந்ததால் தான் இவர்கள் கடவுளிடத்திலே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் இந்த அண்ணாவும் கன்னிமரியாலும் நமக்கு இன்று சுட்டி காட்டக்கூடியவர்களாக, நமக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு நேரங்களிலே பலர் நம்மை இகழ்ச்சியாக பேசலாம், பல்வேறு நேரங்களிலே நம்மை பலர் இகழ்ச்சியோடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளாக இருந்தாலும், சிறு சிறு செயல்களாக இருந்தாலும், அதிலே நாம் தவறு செய்துவிட்டால் பலர் நம்மை இகழ்ச்சியோடு உள்நோக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் கடவுள் மத்தியிலே, கடவுள் பிரசன்னத்திலே நாம் இருக்கிற போது நம்முடைய உள்ளம் எப்போதும் கடவுளை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிற போது இறைவன் நம்மை நிறைவாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். யார் எதை சொன்னாலும் நாம் கவலைப்படாமல் கடவுளோடு, கடவுளுக்கு பயந்து, கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற போது, கடவுளுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது, நாம் கன்னிமரியாளை போல, அண்ணாவை போல இறைவனை என்றும் போற்றக்கூடியவர்களாக எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் கடவுளை முழுமையாக நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளை தான் இந்த பாடல் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் நம்மை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நாம் பல்வேறு நேரங்களில் பல்வேறு நிலைகளில் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அது பல்வேறு வழிகளில் நாம் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களை அந்த கிறிஸ்து பிறப்புக்காக நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அந்த உள்ளங்களை இறைவனின் பாதத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக, இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு துணையாக இருந்து என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், இறைவன் எனக்கு முன்பாக இருந்து எனக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார், கடவுளுடைய வல்லமை என் மத்தியிலே இருக்கிறது, கடவுளுடைய வாக்குறுதியை எனக்கு நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற சிந்தனைகளோடு நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு அர்த்தத்தை தர வேண்டும் என்றால் கடவுளுடைய பிரசன்னத்தை நம் உள்ளங்களிலே உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து வாழ்கிற போது ஆண்டவரை நமது உள்ளம் பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆண்டவரை நமது உள்ளம் என்றும் நம்முடைய கண்முன் வைத்து நாம் போற்றக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி அண்ணாவும் கன்னிமரியாலும் தங்களுடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளும் கடவுளை போற்றி புகழ்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம்.
அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோ, அன்பிற்கே மையத்தளித்தோ